السلام عليكم ورحمة الله وبركاته. استغفر الله العظيم، استغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. اللهم إنا نسألك علما نافعا وقلبا خاشعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. கண்ணியத்திற்குரிய விருந்தினர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா படைத்த இறைவன் உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்வானாக. உங்களின் நல்ல நோக்கங்களை, நல்ல நாட்டங்களை, தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. நேர்வழியை உங்கள் அனைவருக்கும் தந்து அல்லாஹுவால் அங்கு படைத்த இறைவனால் ரட்சிக்கப்பட்ட அருளப்பட்ட நல்லவர்களில், நேர்வழி பெற்றவர்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் மாதத்திலே நோன்பு இருக்கின்ற இந்த ஒரு காலத்திலே உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் ஒன்று கூட்டி சில நல்ல சிந்தனைகளை, சில நல்ல கருத்துகளை மனதில் படும்படி உங்களோடு உரையாடிக் கொள்வதற்காக நானும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்மைகளை தருவானாக, நற்பயன்களை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மக்கள் பல நோக்கங்களுக்காக ஒன்று கூடுகிறார்கள். சிலர் அரசியலை பற்றி பேசுவதற்காக, சிலர் தங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்காக, சிலர் சில சமய சமூக விழிப்புணர்வை பற்றி பேசுவதற்காக என்று பல நோக்கங்களிலே மக்கள் மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள், கூட்டங்களை கூட்டுகிறார்கள். அந்த கூட்டங்களுக்கு பின்னால், அந்த ஒருங்கிணைப்புக்கு பின்னால் ஏதாவது ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கும். மக்களை கூட்டி அரசியல் லாபத்தை அடையலாம், அரசியல் பலத்தை காட்டலாம், சமூகத்தை ஒன்று கூட்டி சமூகம் எனக்கு பின்னால் இருக்கிறது, இந்த மக்கள் எல்லாம் என் கட்சிக்காரர்கள், எனவே இவர்களை வைத்து என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற ஒரு பலத்தை காட்டுவதற்காக இருக்கலாம். ஆனால் அன்பு சகோதரர்களே, இங்கே நீங்கள் ஒன்று கூட்டப்பட்ட நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கங்களில் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையிலே, உங்களை ஒரு இறை நெறியின் அடிப்படையிலே, உங்களை ஒரு சமூக அக்கறையின் அடிப்படையிலே, மறுமை வாழ்க்கை என்ற நமது மரணத்திற்கு பின்னால் மறைந்திருக்கின்ற, கண்ணுக்கு தெரியாத ஆனால் உண்மையான யதார்த்தமான நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையின் சிந்தனையின் அடிப்படையிலே, நன்மையின் அடிப்படையிலே, நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே, சத்திய நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த இடத்திலே ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்கிறவர்களே, என்ன நோக்கம் அந்த நோக்கம்? இந்த உலகாதாய நோக்கங்கள், இந்த உலக ஆதாய நோக்கங்கள் எதுவும் இல்லை என்றால், அப்படி என்ன நோக்கத்தை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் இவ்வளவு செலவு செய்து எங்களுக்கு உணவளித்து இவ்வளவு பெரிய சிரமங்களை எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொண்டு இங்கே நீங்கள் ஒன்று கூட்டி இருக்கிறீர்கள் என்றால் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆயின் நிச்சயமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கிருந்து வெளியே சென்றால் பாய்மார்கள்லாம் உங்களை கூட்டிட்டு போனாங்களே, எதுக்கு கூட்டிட்டு போனாங்க, என்ன சொன்னாங்க, அவர்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தார்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். நிச்சயமாக சரியா இல்லைங்களா ஐயா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்ப நீங்க வந்த நோக்கத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு அது என்ன அடிப்படை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு சென்றீர்கள் என்றால் நீங்களும் மனதிலே தெளிவாக இதற்குத்தான் நம்மை அழைத்தார்கள், அதன் அடிப்படையில் தான் பேசினார்கள், கேட்டோம், புரிந்தது, செயல்படுவதை பற்றி நாங்கள் சிந்திப்போம், உங்களுக்கு நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் என்று நீ உங்களிடத்தில் யார் கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அதே நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகளுக்கும் இடையிடையே சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருப்பேன், ஆகவே நீங்களும் கவனமாக கேளுங்கள். எந்த விதமான பேச்சுகளோ சலசலப்போ உங்களுக்கு மத்தியிலே கவனங்களை திருப்பக்கூடிய எந்த செயலும் இல்லாமல் மிக கவனமாக நீங்களும் கேட்க வேண்டும் என்று உங்களிடத்திலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு மறுபுரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம், நம்மை யார் பிறக்க வைத்தது என்று நாம் யோசித்தது உண்டா? நமது தாய் தந்தையை நமக்கு தேர்ந்தெடுத்தது யார் என்று நாம் சிந்தித்தது உண்டா? நான் தாயின் கருவறையில இருக்கும் போது எனக்கு உணவளித்தவன் யார் என்று நாம் சிந்தித்தது உண்டா? நான் பிறக்கும் போதே, பிறப்பதற்கு முன்பே என் தாயின் மடியிலே எனக்காக அமுதமான பாலை சுரக்க வைத்தவன் யார் என்று சிந்தித்தது உண்டா? இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேனே, நான் உண்ணக்கூடிய உணவை படைத்தது யார்? நான் சுவாசிக்கக்கூடிய காற்றை படைத்தது யார்? நான் அருந்தக்கூடிய நீரை படைத்தது யார்? நான் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, பூமியை படைத்தது யார்? எனக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை படைத்தது யார்? ஒளியையும் குளிரையும் சேர்ந்து தரக்கூடிய அந்த சந்திரனை படைத்தது யார்? இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது, இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்பவன் யார்? சூரியனை ஒவ்வொரு நாளும் கிழக்கிலிருந்து உதிக்க செய்து பிறகு அதை மேற்கிலே மறையச் செய்பவன் யார் என்றெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் சிந்தித்ததுண்டா? இந்த சிந்தனை உங்களுக்கு வந்ததுண்டா? ஆம் சகோதரர்களே, இந்த சிந்தனை இதற்கு முன்னால் உங்களுக்கு வந்திருக்கவில்லை என்றாலும் இந்த நொடியிலிருந்து கண்டிப்பாக வந்தாக வேண்டும், நீங்கள் சிந்தித்தாக வேண்டும். அந்த சிந்தனை உங்களை நேரான பாதையிலே கொண்டு செல்லும், அந்த சிந்தனை உங்களை மனித புனிதராக மாற்றும், அந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையின் திசையை நேரிய வழியின் பக்கம், சத்திய பாதையின் பக்கம், படைத்த இறைவனின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும். படைத்த இறைவனின் பாதையை அந்த சிந்தனை உங்களுக்கு காண்பித்து தரும். ஏன் தெரியுமா? இந்த பிரபஞ்ச படைப்படங்களுக்கு பின்னால் தான், இந்த பிரபஞ்சத்தின் அமைப்புகளுக்கு பின்னால் அல்லாஹ் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான். புரிகிறதா? ஒரு பொருளை படைத்தவன் உருவாக்கியவன் இருப்பது போல இந்த பிரபஞ்சத்தை, சூரியனை, சந்திரனை, இந்த மேகத்தை, இந்த நட்சத்திரங்களை, வானத்தில் உள்ள கோடான கோடி கோள்களை, இங்கும் அங்கும் மேகங்களை திருப்பக்கூடிய காற்றை, அந்த மேகத்தை மழையை, அந்த மேகத்திலே மழையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த அமைப்பை, இவற்றையெல்லாம் ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான், ஒருவன் செய்து வைத்திருக்கிறான், அவனுடைய கட்டளையின்படிதான் இவையெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன சகோதரர்களே. அவனுடைய கட்டளையின்படிதான், அவனுடைய நாட்டத்தின்படிதான் இந்த பிரபஞ்சமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பரந்த வானத்தை பாருங்கள், விரிக்கப்பட்ட விரிந்த இந்த பூமியை பாருங்கள், ஆழமான கடலை பாருங்கள், இந்த ஆகாயத்திலே மிதக்கின்ற பறவைகளை பாருங்கள், காடுகளிலே சுற்றி திரியக்கூடிய மிருகங்களை பாருங்கள், கடலின் ஆழத்திலே நீந்தி செல்லக்கூடிய மீனினத்தை பாருங்கள், இப்படி எண்ணற்ற படைப்புகள், ஒரு படைப்பா, இரண்டா, மூன்றா, நான்கா, ஐந்தா, ஆறா, ஏழா, எட்டா, பத்தா, மனிதனுடைய எண்ணிக்கை பலவீனம் அடைந்து விடும். மனிதன் எண்ணி எண்ணி சோர்வடைந்து விடுவான். மனிதன் எண்ணி எண்ணி சோர்வடைந்து விடுவான், களைப்படைந்து விடுவான். அல்லாஹுவின் படைப்பினத்தை எண்ண முடியாது. ஒரு ஒரு இனத்திலும் இருக்கின்ற அந்த வகைகளை கூட மனிதனால் எண்ண முடியாது. இதுவரை அவனது கண்ணும் பார்த்திருக்காது. அவ்வளவு படைப்புகளை இந்த பூமியிலே படைத்து வைத்திருக்கிறானே அந்த பெரிய படைப்பாளன் அல் ஹல்லாக், மகா படைப்பாளன். சாதாரண படைப்பாளன் அல்ல, மகா படைப்பாளன். எப்படி ஒரு திட்டமிட்டு படைத்திருக்கிறான் சொல்கிறார். மிகைத்தவனான, எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய, அனைத்தையும் தெளிவாக அறிந்து தன் ஞானத்தின்படி படைத்து, அந்த அறிவின்படி, ஞானத்தின்படி, அந்த சயின்ஸின்படி அவற்றையெல்லாம் முறையாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ரப்பக்கும் அல்லாஹுல்லதி خلق السماوات والارض في سته ايام ثم استوى على العرش. ஏழு வானங்களை, ஏழு பூமிகளை ஆறு நாட்களிலே செப்பன படைத்து, பிறகு தன் மகிமைக்கு தக்கவாறு அரசின் மேல் உயர்ந்து கொண்டு, யுதப்பிருள் அமிரமின, வானத்திலிருந்து பூமி வரை உள்ள எல்லா காரியங்களையும் அவன் தனியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. சகோதரர்கள், இந்த படைப்புகளை படைத்ததிலும் அல்லாஹ் யாருடைய உதவியையும் கேட்கவில்லை. இந்த படைப்புகளை நிர்வகிப்பதிலும் அல்லாஹ் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த இறைவன் தான் தன்னையும் படைத்திருக்கிறான் என்ற உணர்வுக்கு வாருங்கள். இந்த இறைவன் எந்த ரப்பு, எந்த படைப்பாளன், இந்த விரிந்த வானத்தை படைத்தானோ, பரந்த பூமியை படைத்தானோ, அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே மேகத்தை அவன் அந்தரத்திலே அப்படியே மிதக்க வைத்திருக்கிறானோ, சூரியனை யார் இந்த வானத்திலே ஃபிட்டிங் அமைத்திருக்கிறானோ, நட்சத்திரங்களை கொண்டு இரவு நேரங்களிலே இந்த வானத்தை அலங்கரித்து, நட்சத்திரங்களை இந்த வானங்களுக்கு ஒளி விளக்காக, நட்சத்திர விளக்குகளை கொண்டு, அலங்கார விளக்குகளை கொண்டு நாம் வானத்தை அலங்கரித்திருக்கிறோம் என்று சொல்கிறானே. அன்பு சகோதரர்களே, அந்த படைப்பாளன் தான் தன்னையும் படைத்திருக்கிறான் என்று ஒரு முறை சொல்லுங்கள், உணரங்கள் உள்ளத்திலே. பிறகு உங்களோடு வாழ்கின்ற நூற்றுக்கணக்கான மிருகங்களை பாருங்கள். உங்களது வீடுகளில் நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகள், மாடுகள், ஏன் சாதாரண ஒரு கோழி, இப்படி நூற்றுக்கணக்கான மிருகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த மிருகங்களை யார் படைத்தானோ அதே இறைவன் தான் என்னையும் படைத்தான் என்ற உணர்வை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். மனித கோடிகளை சிந்தித்து பாருங்கள். பரந்து விரிந்த கண்டத்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களையும் படைத்த இறைவன் தான் என்னையும் படைத்திருக்கிறான். மனிதர்களையோ, இன்ன பிற படைப்புகளையோ படைத்தது இரண்டு கடவுள்களோ அல்லது மூன்று கடவுள்களோ அல்ல, அல்லது நான்கோ ஐந்தோ அல்லது நூற்று கணக்கிலோ அல்லது ஆயிரக்கணக்கிலோ அல்ல, ஒரே இறைவன் தான் படைத்தான். ஒரே இறைவன் தான் படைத்தான் எல்லா மக்களையும், ஐரோப்பியர்களை, அமெரிக்கர்களை, ஆஸ்திரேலியர்களை, ஆசியர்களை, ஆப்பிரிக்கர்களை, இப்படி பிரபஞ்ச கண்டத்தில் உள்ள ஏழு கண்டத்தில் உள்ள ஏழு வகையான மக்களையும், அரபிகளை, அரபி அல்லாத ஏழைய மக்களை எல்லாரையும் படைத்தது ஒரே இறைவன் தான் என்று சொல்லுங்கள். அந்த உணர்வை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள்.
எத்தனையோ உண்மைகளை இன்னும் அறியாமல் இருக்கிறோமே. படைத்த இறைவனை பற்றிய உண்மையுமா இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம். படைத்த இறைவன் அவனோடு ஒவ்வொரு நாளும் நாம் சம்பந்தப்பட வேண்டியது இருக்கிறது, தொடர்பு வைக்க வேண்டியது இருக்கிறது. நாம் தூங்குகிறோம், இந்த தூக்கத்தை நமக்கு தரக்கூடியவன் யார்? நமது சோர்வுக்கு, நமது களைப்புக்கு, நமது அசதிக்கு ஒரு ஓய்வாக, ஒரு சுகமாக அவன் சொல்கிறான், உங்களுக்கு தூக்கத்தை ஒரு ஓய்வாக படைத்தேனே, மனிதனை நீ சிந்தித்து பார்க்க கூடாதா? தூக்கத்தை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இங்கேயே சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, நடுவில் பயான் கேட்கவனதான் வந்திருப்பாங்க, அப்படியே கண்ண முடிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படியே கண்ண முடிச்சுக்கிட்டு கட்டுப்படுத்த முடியாது. ஏன்? இது மனிதனின் பலவீனத்தை இறைவன் மனிதனுக்கு சுட்டி காட்டுகிறான். மனிதனே, நீ உனது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாய். உன் நரம்பு, உன் அறிவு, உன் உணர்வு, உனது அத்தனை அம்சங்களும், நீயும் உனது உடலும், உனது உடலுக்குள் இருக்கிற அத்தனை அந்த டிபார்ட்மெண்ட், அத்தனை துறைகளும், செமிக்கின்ற துறை, உணர்கின்ற துறை, பார்க்கின்ற துறை, கேட்கின்ற துறை, இவை அனைத்தும் எனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. என்னை மீறி நீ எதுவும் செய்ய முடியாது என்பதை ஒவ்வொரு நாளும் அந்த இறைவன் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம், இல்லையா? அப்படித்தானே? அதுவும் காலையிலே நாம் எழ வேண்டும் என்றால் அந்த இறைவன் நாடனும். நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ட்ரெயின் போச்சு, நான் அலார வச்சேன், செல்போன்ல அலார வச்சேன், அதுல அலார வச்சேன், அவரை எழுப்ப சொன்னேன், இவரை எழுப்ப சொன்னீங்க, எல்லாம் அடித்திருக்கும். அவரும் சொல்வாரு, நான் எழுப்பு எழுப்புன்னு எழுப்பின, எட்டி உதச்ச உன்ன நீ எந்திரிக்கவே இல்லை சொன்னாங்களா இல்லையா? உழுக்கு உழுக்குன்னு உன்னை உழுக்குனா நீ எந்திரிக்கல. ஆம் சகோதரர்களே, என்ன காரணம்? இறைவனின் படைத்த இறைவனின் யார் நமது உயிரை நாம் தூங்கும் போது எடுத்தானோ, நீங்கள் தூங்கும் போது உங்களது தூக்கத்திலே உங்களது உயிரை அந்த இறைவன் கைப்பற்றுகிறார். நீங்கள் பகலிலே என்ன செய்கிறீர்கள் என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியவன் சகோதரர்களே. யாராவது தூக்கத்தை மிகைக்க முடியுமா? தூக்கத்தை மிகைக்க முடியுமா? மிகிப்பவரு, தூக்கத்தை மிகைத்தவர்கள் இருந்திருக்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. தமிழிலே சொல்வார்கள், பசி ருசி அறியாது, தூக்கம் சுகம் அறியாது. எங்கேயோ கண்ணோ மேடோ மண்ணோ எங்க வேணாலும் படுத்து அப்படியே தூங்கிடும். பஸ்ல சில பேரை பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க, குடிச்சு நின்றுட்டே நிக்கிறதுக்கே முடியாது. அங்க கூட தூங்கி தூங்கி முன்னாடி உள்ளவங்க மேல உழுந்து அவருக்கு தோள்பட்டையெல்லாம் வழியா என்னப்பா பண்டையால குட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அற்பு சகோதரர்களே, இதுதான், இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். யார் செய்வது? மனிதனுக்கு மனிதனின் பலவீனத்தை அந்த மனிதனை படைத்த இறைவன் சுட்டி காட்டுகின்றான். சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் உணர்வுகளை நீங்கள் தூங்கும் போது வாங்கக்கூடியவன் யார்? அவன் நாடினால்தான் உங்களுக்கு விழிப்பை தருவான். யாரை சாகடிக்க வேண்டும், யாரது உயிரை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அவனது உயிரை அங்கேயே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். தூங்குவதும், கவனித்து கேளுங்கள், தூங்குவதும் நமது விருப்பத்திற்கு ஏற்ப அல்லது நமது சுய அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப இல்லை. தூக்கத்துக்கு செல்லலாம், படுக்கைக்கு செல்லலாம். எப்படி? சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா பெட்டை போட்டு ஏசியை போட்டு ஃபேனை போட்டு என்னென்னமோ கொடுத்து தூங்கு 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 தூங்குன்னு தட்டி தட்டி கொடுத்தாலும் அது கண்ணு ரெண்டையும் குடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கும், தூக்கமே எனக்கு வரலையே. சில பிள்ளைங்களை பார்த்தா படின்னு சொல்லி டியூஷன் வாத்தியார் ஸ்கூல் வீட்டுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, இது உட்காந்து டொப்பு டொப்புன்னு தூங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உண்மை இல்லையா? ஏன் சகோதரர்களே, தூக்கத்திற்கு செல்வதுதான் மனிதனுக்கு முடியும், தூக்கத்திற்குண்டான ஏற்பாட்டை மனிதனால் செய்ய முடியும். ஆனால் தூக்கத்தை கொடுப்பவன் அல்லாஹ். இத்தனையோ பேர் சொல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பத்து தூக்கம் மாத்திரம் சாப்பிட்டேன், ரெண்டு தூக்கம் தினைக்கும் தூக்கம் மாத்திரம் தான் சாப்பிடறேன், தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவோம்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு சின்ன விஷயம், தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் படைத்த இறைவன் தனது அத்தாட்சியை சொல்லிக் காட்டுவதற்கு, தான் யார் என்பதை இந்த மனிதனுக்கு புரிய வைப்பதற்கு இந்த தூக்கத்தையும் உதாரணமாக சொல்கிறான். ஆனால் அவன் தனக்கு சொல்லும் பொழுது எனக்கு தூக்கமே இல்லை என்று சொல்கிறான். அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம். படைத்த இறைவனுக்கு தூக்கம் இல்லை, எனவே நீங்கள் அவனை எழுப்பி அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்போதும் அவன் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, பெரிய உறக்கமும் கிடையாது. அவன் விழித்துக் கொண்டிருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் செத்துவிடக்கூடியவன் அல்ல. பிறவியாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து பிறகு மண்ணோடு மண்ணாக இறந்து மக்கி போகக்கூடியவன் அல்ல நம்மை படைத்த கடவுள். هو الحي لا اله الا هو فادعوه مخلصين له الدين. மனிதர்களே, நீங்கள் யாரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அவர் கேட்கிறார். இறந்தவர்களையா, உயிரற்றவர்களையா, செத்த பிணங்களையா, உணர்வுகள் அற்றவர்களையா? இல்லை, உங்களை படைத்தவன் உணர்வுகளை உடையவன், உங்களை படைத்தவன் உயிர் உள்ளவன். هو الحي لا اله الا هو. அவனை தவிர நீங்கள் வணங்குவதற்கு தகுதியான யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை, இங்கும் இல்லை, எங்கும் இல்லை. ஹுவல் ஹய்யுலா இலாஹா இல்லாஹு ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தி. அவரிடத்திலே கேளுங்கள். இப்படி சொல்கிறார். சில பேர் உதாரணம் சொல்லும் பொழுது, இப்ப ஒரு பையன் என்ன செய்யறான், அவங்க அப்பா போட்டோவை மாட்டி வச்சுக்கிறான் வீட்டில். அவங்க அப்பா போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு அப்பாட்ட பேசவே மாட்டேங்கிறான், அப்பாட்ட பேச மாட்டேங்கிறான். அந்த போட்டோவுக்கு பக்கத்தில் போய்கிட்டு எப்ப பார்த்தாலும், அப்பா எனக்கு 10 ரூபா கொடு, அப்பா எனக்கு நோட் புக் வாங்கணும், அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும், அப்பா நான் வந்து சைக்கிள் வாங்கணும், அப்பா நான் வந்து குண்டு வாங்கணும், இப்படியே அந்த போட்டோவுடைய பேசிக்கிட்டே இருக்கிறான். நல்ல பிள்ளை, நல்ல கவனமா கேட்கிற. அப்ப அப்பா பக்கத்துல இருக்காரு, அப்பா கிட்ட பேச மாட்டேங்குது. கேள்வி கேட்பேன், அப்பா பக்கத்துல இருக்காரு, அப்பா கிட்ட அந்த புள்ள பேச மாட்டேங்குது. அப்பா செல்போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப அப்பா என்ன செய்வாரு சொல்லு, நீங்க சொல்லு என்ன செய்வாரு, என்ன செய்வாரு? அந்த பிள்ளைகளை என்ன சொல்வாருன்னு சொன்னா, உன்ன பெத்த அத்தா நான் உயிரோட உன் பக்கத்துல இருக்கிறேன், எதுக்கிட்ட பேசாம நீ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு போட்டோட பேசுறிய அப்படின்னு முதல் தடவை சொல்லுவாரு, ரெண்டாவது தடவை சொல்லுவாரு, மூணாவது தடவை அந்த போனையே புடுங்கி வச்சுப்பாரு. எப்படி நீ எதுக்கிட்ட பேசுறேன்னு சொன்னா, இந்த போட்டோவையே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் போனையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போனை புடுங்கி வச்சுப்பாரு. புடுங்கி வச்சுப்பார வச்சுக்க மாட்டாரா? அதையாவது சொல்லு. அப்ப தன்னோடு உயிரோடு வாழக்கூடிய தன் தந்தை இடத்திலே பேச வேண்டும் என்று தந்தை விரும்புகிறாரா இல்லையா? உங்க அம்மா ஒன்னுகிட்ட நீ பேசணும்னு விரும்புவாங்களா இல்லையா? என் புள்ள என்னிடத்திலே பேச வேண்டும், என்னை கொஞ்ச வேண்டும், என்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு தாய் விரும்புவாரா இல்லையா? கண்டிப்பாக விரும்புவான். அன்பு சகோதரர்களே, என் இணையத்திற்குரிய விருந்தினர்களே, கொஞ்சம் நடித்து பார்க்க வேண்டாம்னா, நம்ம படைத்த இறைவன் என்ன, அவன் செத்து விட்டானா அவனுக்கு நாம் போட்டோ வைப்பதற்கு? அவன் என்ன உயிரற்றவனா? அவனுக்கு உயிர் பிரிந்து விட்டதா? அவன் எங்கே சென்று விட்டான்? நம்மை விட்டு தூரத்திலே சென்று விட்டானா? நம்மை விட்டு அவன் தூரத்திலே சென்று விட்டானா? அவனை போட்டோக்களை கொண்டு வணங்குவதற்கு வைதா சலக இபாதி அன்னி ஃபைனி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் என்னை எப்படி அழைத்து கேட்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், கடவுளிடத்திலே படைத்த இறைவனிடத்திலே எப்படி பிரார்த்திக்க வேண்டும், அவரிடத்திலே எங்களது தேவைகளை நாங்கள் எப்படி முன்வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். சத்தமா கத்தி கூப்பிடணுமா அல்லது லேசா சொன்னாலே போதுமா என்று கேட்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், பகிர்ந்திய சரி, நான் அவர்களுக்கு மிக அருகாமையிலே இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன் சொல்லுங்கள், கடவுள் எங்கே இருக்கிறார்? நமக்கு மிக அருகாமையிலே இருக்கிறான். நம்மை படைத்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நமக்கு மிக அருகாமையிலே இருக்கிறான்.
மனிதனின் உயிர் நாடி நரம்பை விட அவனுக்கு நாம் அருகாமையிலே இருக்கிறோம் என்று சொல்கிறான் சகோதரர்களே.
நமக்கு அவ்வளவு நெருக்கத்திலே இருக்கிறான் நம்மை படைத்த இறைவன். அவன் ஏழு வானங்களை படைத்து அதற்கு மேலே தனக்கென ஒரு பெரிய கட்டிலை அமைத்து, அரச என்ற கட்டிலை அமைத்து அதற்கு மேலே அவன் உயர்ந்திருக்கிறான். அப்படி உயர்ந்திருந்தும் அவனுடைய அறிவும் அவனுடைய பார்வையும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய கேட்கும் தன்மையும் நம்மை சூழ்ந்திருக்கிறது, நமக்கு அருகாமையில இருக்கிறது. நம்மை அப்படியே 24 மணி நேரமும் ஒரு நொடி கூட நம்மை விட்டு பிரியாமல் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னிடத்திலே கேள் என்று சொல்கிறான். இந்த இடத்திலே ஒரு நிமிடம் இங்கே கூடியிருக்கின்ற நமது முஸ்லிமான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு உண்மையை உணர்த்த விரும்புகிறேன். அல்லாஹ் எனக்கும் புரிய வைப்பானார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் கூட அல்லாஹை மறந்துவிட்டார்கள், படைத்த இறைவனை மறந்துவிட்டார்கள். ஏன்? அவனை பலர் புறக்கணித்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த படைத்த இறைவனிடத்திலே கேட்பதற்கு பதிலாக, அவனிடத்திலே அழுது தொழுது அவனிடத்திலே மன்றாடுவதற்கு பதிலாக இறந்துவிட்ட முன்னோர்களிலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த நல்லடியார்கள் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடங்களுக்கு சென்று அந்த தர்காக்களிலே அந்த இறந்துவிட்ட நல்லவர்களிடத்திலே மன்றாடுகிறார்கள், முறையிடுகிறார்கள், அவர்களுக்கு நேர்த்தி செய்கிறார்கள், அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். என்னமா செய்யறாங்களா இல்லையாமா? தர்காவு கருத்து நீ கருத்து உடன்ஜாக்க மன்னத் கருத்து நீ கருத்து முராது குறா ஹோனைக்கிலே கோவலம் ஜாத்தேகள் முராது புறா ஹோனைக்கிலே மோட்டோடு ஜாத்தேகள் அவர் எக்மோர் காத்து எக்மோருக்கு ஸ்டேஷன் ஏறுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் ஏறுறதுக்கு போலாம். தர்காவுக்கு போலாமா? மவுண்ட் ரோடுக்கு போனீங்கன்னு சொன்னா ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போலாம். மவுண்ட் ரோடுக்கு தர்காவுக்கு தெரிகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு சிரமமா துன்பமா கஷ்டமா தொழுது என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறான். நீ கேள், நான் கொடுக்க தயார் என்று சொல்கிறான். நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், உனது அழைப்புக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை விட்டு விட்டார்கள். இறந்து போன அவுளியாக்களிடத்திலே சென்று அவுளியா என்ன கையை விடுறார்கள். அதிலும் குறிப்பாக ஆண்களை விட பெண்களுடைய கூட்டம் தான் தர்காக்களிலே அதிகம். வீட்டில் உட்கார்ந்து யாசின் ஓதுன்னு சொன்னா தர்காவில் உட்கார்ந்து யாசின் ஓதிக்கிட்டு இருக்கிறான். வீட்டுல உட்கார்ந்து தொழுங்கன்னு சொன்னா அந்த கபருக்கு பக்கத்துல போய் நின்று தக்குவாவோட தொழுதுகிறான். வீட்டிலே தொழுது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவிருக்க மாட்டார்கள், ஆனால் அந்த தர்காக்களை கட்டி பிடித்துக் கொண்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். இப்ப தர்கா மட்டுமல்ல, தர்காவை சுத்தி இருக்கிற ஜெண்டாக்கள், இப்ப ஜெண்டாக்கள் தர்காவில் மட்டும் ஜெண்டா கிடையாது, வீட்டுக்கு வீடு ஜெண்டாவாகி போயிருச்சு வசூல் செய்வதற்காக வேண்டும். எப்படி அல்லாஹுவை அறியாத மக்கள் சிலைகளை சிற்பங்களை உருவங்களை வணங்குகிறார்களோ அது போன்று தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு கூட்டம், தங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு மக்கள் அல்லாஹுவை மறந்துவிட்டு தர்காக்களையும் ஜெண்டாக்களையும் கொடி கம்பங்களையும் கடவுள்களாக நினைத்து, தன்னை படைத்த இறைவனாக நினைத்து அல்லது இறைவனுடைய ஏஜென்டாக நினைத்து அந்த கொடி கம்பங்களை வணங்குகிறார்கள். அல்லாஹ் தொழுது கேளுங்கன்னா கேட்கிறாங்களா? நம்பிக்கை வர மாட்டேங்குது. தர்காவை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஜெண்டாவை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஜெண்டாவை போய் சுத்தி வராங்க. ஒரு புர்கா போட்ட பெண், ஒரு முஸ்லிமான பெண், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவள் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் யா அல்லாஹ் எனக்கு கொடு என்று சொல்லாமல் தர்காவிடத்திலே சென்று சொல்கிறார், உங்களை நம்பி வந்திருக்கிற அவங்களையா என்னை கையவிட்டாருங்க, எனக்கு பிள்ளைய கொடுங்க, என் பிள்ளைக்கு படிப்பை கொடுங்க, என் பிள்ளைக்கு வேலையை கொடுங்க சொல்லி. யார் யார் இறந்து விட்டாரோ
நமது கோரிக்கையை கேட்பதற்குண்டான ஆற்றல் இல்லையோ, அப்படி ஆற்றல் இருந்தாலும் நமது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த ஆற்றலையும் எந்த சக்தியையும் உரிமையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், படைத்தவன் நான் இருக்கிறேன் என்னிடத்திலே கேள் என்று, உயிரோடு நான் இருக்கிறேன் என்னிடத்திலே கேள் என்று சொல்கிறான். இங்கிருந்து செல்கிறார்கள் நாகூர், இங்கிருந்து செல்கிறார்கள் கோவளத்திற்கு, இங்கிருந்து செல்கிறார்கள் அஜ்மீருக்கு. அவர்கள் எல்லாம் இதைத்தான் வாழ்க்கையிலே சொன்னார்களா, எங்களிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்களா? நபியே அப்படி சொல்லவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நபியுடைய தோழர்கள் நபியிடத்திலே கேட்டார்களா, அல்லது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களா? யாரிடத்திலே கேட்டார்கள்? யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். சகோதரிகளே, அல்லாஹ்தான் கொடுக்கக்கூடியவன், நமக்கு லாபத்தை நஷ்டத்தை சுகத்தை நோயை இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் யார்? நம்மை படைத்த இறைவன், அவனைத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அந்த அல்லாஹ்விடத்தான் ஆற்றல் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவனால் தான் எதையும் செய்ய முடியும். மனிதர்களால் முடியாது, இறந்து போனவர்களால் முடியாது. நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் அவ்வளவு தூய்மையான பரிசுத்தமான மார்க்கம். படைத்த இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை கலப்பற்ற முறையிலே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிய இந்த மார்க்கத்திலே இன்று முஸ்லிம்கள் மஸ்ஜிதை மறந்து விட்டார்கள். முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் பெண்களை மஸ்ஜிதிலிருந்து தடுத்தார்கள், ஆனால் தர்காக்களுக்கு அனுமதித்தார்கள். அங்கே சென்று சிலை வழிபாட்டை போன்று, சிலுவை வழிபாட்டை போன்று இன்றைய முஸ்லிம் சகோதரிகள், இன்றைய முஸ்லிம் தாய்மார்கள் தர்காக்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, உங்கள் மீது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறி, அவர்களை நீங்கள் அச்சுறுத்தி எச்சரித்து, அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறி, அவர்களை அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம் நீங்கள் அழைத்து வர வேண்டும். உங்கள் உறவினர்களிலே, உங்கள் நண்பர்களிலே, தெரிந்தவர்களிலே யாராவது இப்படி இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இறந்தவர்களுடைய கபர்களுக்கு சென்றால் அங்கே சலாம் சொல்லுங்கள். அவர்களுக்காக நீங்கள் துஆ கேளுங்கள். யா அல்லாஹ், அங்கே இறந்து இப்போது உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இன்னவருக்கு நீ அருள் புரிவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை நல்லவர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று அவர்களுக்காக நீங்கள் துஆ கேளுங்கள். அவர்களிடத்திலே துஆ கேட்காதீர்கள். அவர்களால் நமக்கு எதையும் செய்ய முடியாது சகோதரிகளே. அவர்கள் வாழும் போது அவர்கள் தங்களுக்கு உதவி செய்து கொள்வதற்கு, தங்களை ஆபத்தில் இருந்து காத்துக் கொள்வதற்கு, ரட்சிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அவர்கள் யாரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், இப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் சென்றுவிட்ட அவர்கள் எப்படி நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நமது தேவையையும் நமது நோக்கத்தையும் கொடுக்கின்ற அளவிற்கு சக்தி பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று ஏதாவது குர்ஆன் வசனம் இருக்கிறதா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா சகோதரிகளே? இல்லையே. ஆனால் பாருங்கள், இன்று எந்த அளவு மாறிவிட்டது என்று சொன்னால், சிலருடைய உலக ஆதாயத்திற்காக வேண்டி எப்படி சில மக்களிடத்திலே கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே தலைவர்களாக இருந்து, எங்கள் நாங்கள் இல்லாமல் நீங்கள் கடவுளை அடைய முடியாது என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படி ஒரு கூட்டம் அந்த தர்காக்களுக்கு வரக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை ஏமாற்றி இந்த அவுலியாக்களிடத்திலே சொல்லி, உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தருகிறோம், பிள்ளை வாங்கி தருகிறோம் என்று கூறி அந்த அப்பாவி மக்களுடைய செல்வங்களை சுருட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு கேவலமான செய்தி அல்ல, ஒரு கேவலம். இன்று பல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குழப்பமே ஆகிவிட்டது. என்ன இந்த பாய்மார்கள் பள்ளிவாசல போய் தொழுகிறாங்க, அப்புறம் பார்த்தா இந்த தர்கால போய் தொழுகிறாங்க, யாருதான் இந்த பாய்களுக்கு கடவுள்னு தெரியலையே? சில பேர் இப்படியே கேள்வி கேட்கிறார்கள். இப்படி நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். நீங்களும் அப்படித்தானே செய்கிறீர்கள். அந்த அளவு மன வேதனை அடைய வேண்டி இருக்கின்றது சகோதரர்கள். இதற்கு என்ன காரணம்?
அறியாத மக்கள் அல்லது அறிந்து கொண்டே மக்களை வழிநடப்பதற்காக செய்கின்ற அந்த மக்களுடைய செயலால் சமுதாயமாகிய நாம் எப்படி வெட்டி கூணி குறுக வேண்டியது இருக்கின்றது பாருங்கள். அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவானா? தொடர்வோம் சகோதரர்களே. அந்த படைத்த இறைவன் அவன் உயிரோடு இருக்கிறான், நமக்கு அருகாமையிலே இருக்கிறான், என்னிடத்திலே கேள் என்று சொல்கிறான். அவன் நம் மீது எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன் தெரியுமா? நம்மை படைத்த இறைவன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உலகத்திலே உங்களை பெற்ற பெற்றோருடைய பாசத்தை உணர்ந்து இருப்பீர்கள். உங்களோடு பிறந்த பாசமிக்க சகோதர சகோதரிகளின் பாசத்தை அன்பை உணர்ந்திருப்பீர்கள். உங்களோடு கூடி உறவாடக்கூடிய உங்கள் நண்பர்களின் பாசங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் திருமணம் முடித்த கணவன் மனைவியின் பாசத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, படைத்த இறைவனுடைய பாசமோ படைத்த இறைவனுடைய கருணையோ இந்த உலக படைப்புகள் எல்லாம் நம்மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை விட பாசத்தை விட அன்பை விட நேசத்தை விட கருணையை விட இரக்கத்தை விட படைத்த இறைவனாகிய அல்லாஹ் கவனமாக இங்கே கேளுங்கள், இங்கே கேளுங்கள், படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹ் நமது ரப், ஹமாரா ரப், நமது இறைவன், அந்த இறைவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை, நம் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், நம் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய இரக்கம், அந்த இரக்கத்தை பாசத்தை அன்பை அளவிட்டு சொல்ல முடியாது, ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்க முடியாது. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர், ரவூப் மகா கருணையாளன், வதூத் மகா அன்பாளன் என்று அவனே நமக்கு அவனை பற்றி அறிமுகப்படுத்துகின்றான். சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் அவனை மறந்தாலும் அவன் உங்களை மறப்பதில்லை. அவனது பாசத்திற்கு இதைவிட ஒரு ஆதாரம் தேவையா? நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். நீ உங்களிலே பலர் அவனை இதுவரை நினைத்ததில்லை, நினைத்திருந்தாலும் தவறாகத்தான் நினைத்திருந்திருக்கிறீர்கள். இதுவரை உங்களிலே பலர் அவனை வணங்கியதில்லை, அப்படி வணங்கி இருந்தாலும் தவறாகத்தான் அவனை வணங்கி இருக்கிறீர்கள். உங்களிலே பலர் அவனை நிராகரிக்கவும் செய்திருப்பீர்கள். உங்களிலே பலர் அவனுக்கு இணையும் வைத்திருப்பீர்கள். அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு இணையாக சமமாக கற்பனை செய்த கடவுள்களை, தெய்வங்களை, விக்கிரகங்களை வணங்கி இருப்பீர்கள். ஏன் சில நேரங்களிலே படைத்த இறைவனையே ஏசியும் இருப்பீர்கள். எனக்கு அவன் என்ன கொடுத்தான், அவன் எனக்கு இப்படி செய்து விட்டானே, நான் என்ன துரோகம் செய்தேன் அவனுக்கு, அவன் எனக்கு துரோகம் செய்தானே என்று படைத்த இறைவனை நீங்கள் ஏசியும் இருக்கலாம். ஆனால் இவ்வளவெல்லாம் இருந்தும் அவன் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அவன் நீரை தடுக்கவில்லை, உணவை தடுக்கவில்லை, காற்றை தடுக்கவில்லை, இந்த வாழ்க்கையிலே வாழ்கிற உரிமையை அவன் உங்களிடமிருந்து பறிக்கவில்லை. சூரியனிடமிருந்து ஒளியை அவன் உங்களிடம் சூரியனின் ஒளியை உங்களுக்கு அவன் தடுக்கவில்லை. சந்திரனின் குளிர்ச்சியை அவன் தடுக்கவில்லை. உங்களுக்காக விவசாயத்தை அவன் தடுக்கவில்லை. மழை பொழிகின்ற அந்த மேகத்தை அவன் தடுக்கவில்லை. இவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அவகாசம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறானே, எப்படிப்பட்ட மகா கருணையாளனாக இருப்பான், மகா இரக்கம் உள்ளவனாக இருப்பான். சிந்தித்து பாருங்கள், உங்களை யாராவது திட்டினால், உங்களை யாராவது ஏசினால், உங்களை யாராவது புறக்கணித்தால், உங்களுடைய மனம் நோகும்படி யாராவது நடந்து கொண்டால், அவர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள், எப்படி நடத்துவீர்கள்? ஆனால் அந்த அருளாளனை பாருங்கள், அந்த கருணையாளனை பாருங்கள். நாம் அவன் பக்கம் ஓடோடி வர வேண்டாம் சகோதரர்கள். அவன் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் படைத்த எனது அடிமை, எனது அடியான் என்னை நோக்கி வர வேண்டுமே என்று அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான், அழைக்கிறான். நம்மை அவன் தன் பக்கம் அழைக்கிறான். மனிதனே, நான் உனக்காக படைத்து வைத்திருக்கிற சொர்க்கத்திற்கு நீ வா என்று அழைக்கிறோம். சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது சகோதரர்களே. எங்கே இருக்கிறது? நமது மரணத்திற்கு பின்னால் இருக்கிறது. நமது மரணத்திற்கு பிறகு மறுபிறவி கிடையாது, மறுமை வாழ்க்கை தான் உண்டு. அந்த மறுமை வாழ்க்கையிலே மீண்டும் ஒருமுறை நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்.
உலகத்தை எல்லாம் இறைவன் அழித்ததற்கு பிறகு முதல் மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை அத்தனை கோடி மக்களையும் படைத்த இறைவன் ஒரே மைதானத்திலே எழுப்பி விசாரிப்பான். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லையோ, அந்த படைத்த இறைவனை நிராகரிக்கவில்லையோ, அவனுக்கு சமமாக படைப்புகளை வணங்கவில்லையோ, அவர்களை அவன் சொர்க்கத்திற்கு அனுமதிப்பான். நீங்கள் எல்லாம் சொர்க்கம் செல்லலாம். இந்த உலக வாழ்க்கையிலே என்னை நினைத்தீர்கள், எனக்காக வாழ்ந்தீர்கள், என் கட்டளையை ஏற்று நடந்தீர்கள், நான் கட்டளை இட்டதை செய்தீர்கள், நான் தடுத்ததை விட்டு விலகிக் கொண்டீர்கள். ஒன்றை இங்கே புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய மார்க்கம், அந்த படைத்த இறைவனின் மார்க்கம், அந்த மார்க்கத்திலே உங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறான் தெரியுமா? எது நன்மையோ அதைத்தான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். எதை தடுத்திருக்கிறான் தெரியுமா? எது உங்களுக்கு தீமையோ, உங்கள் மனைவி மக்களுக்கு தீமையோ, உங்கள் சமுதாயத்திற்கு தீமையோ, உங்கள் நாட்டுக்கு தீமையோ, உங்கள் உயிருக்கு தீமையோ, உங்கள் அறிவுக்கு தீமையோ, உங்கள் உடலுக்கு தீமையோ, அதைத்தான் உங்கள் இறைவன் உங்களுக்கு தடுத்திருக்கிறான். நன்மை எதையும் இறைவன் நமக்கு தடுக்கவில்லை, தீமை எதையும் இறைவன் நமக்கு அனுமதிக்கவில்லை. பொய் பேசுவதை தடுத்தான், சூதை தடுத்திருக்கிறான், வட்டியை தடுத்திருக்கிறான், விபச்சாரத்தை தடுத்திருக்கிறான், மதுவை தடுத்திருக்கிறான், வஞ்சகம் செய்வதை தடுத்திருக்கிறான், வன்கொடுமைகளை தடுத்திருக்கிறான், சிறு பிள்ளைகளை குழந்தைகளை கொள்வதை தடுத்திருக்கிறான், பெண்கள் மீது அநியாயம் செய்வதை தடுத்திருக்கிறான், பலாத்காரம் செய்வதை தடுத்திருக்கிறான், அத்துமீறுவதை தடுத்திருக்கிறான், அநியாயம் செய்வதை தடுத்திருக்கிறான், பிறர் மீது பழி போடுவதை இறைவன் தடுத்திருக்கிறான், பிறர் சொத்திலே உரிமையிலே கண்ணியத்திலே அத்துமீறுவதை தடுத்திருக்கிறான். ஏன்? பார்வையால் கூட பிற மனிதனை ஏளனமாக இலக்காரமாக பார்க்காதே, பிறரை ஏற்றாதே, பிறரை திட்டாதே, பிறரை கேலி செய்யாதே, பிறரை பரிகாசம் செய்யாதே, பிறர் உள்ளம் நோகும்படி நடந்து கொள்ளாதே என்று மனிதனுக்கு தேவையான சுத்தமான நீளமான நேர்மையான அத்தனை சட்டங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் சகோதரர்களே. அந்த இறைவனுடைய நெறியை தவிர வேறு எந்த நெறியிலும் மனிதன் மனிதனாக வாழ முடியாது, மனிதன் கண்ணியமாக வாழ முடியாது, மனிதன் பாதுகாப்பாக வாழ முடியாது, மனிதன் சுயமரியாதையோடு வாழ முடியாது. சுயமரியாதை தேவை என்றால், கண்ணியம் தேவை என்றால், நேர்மை தேவை என்றால், நீதம் தேவை என்றால், ஒழுக்கம் தேவை என்றால், படைத்த இறைவனை நம்பி அவனுடைய நேரிய மார்க்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அந்த மார்க்கம் சொல்லுகிற கட்டளைப்படி, அந்த மார்க்கம் சொல்லுகிற ஏவல் விளக்கல் படி, அந்த மார்க்கம் போதிக்கின்ற நெறிமுறைகளின்படி தனி வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் மக்கள் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் கேள் எனது செயலுக்கு, ஏன் அது ஒரு அணுவின் அளவு இருந்தாலும் சரி, நான் கடலின் ஆழத்திலே செய்தாலும் சரி, மலைகளுக்கு பின்னால் செய்தாலும் சரி, திரை மறைவிலே செய்தாலும் சரி, என்னை என் இறைவன் மறுமையிலே நிறுத்தி வைத்து விசாரிப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த மார்க்கத்தை பின்பற்றும் போதுதான் மனிதன் மனிதனாக நல்லவனாக நீளமானவனாக வாழ முடியும் சகோதரர்கள்.
அந்த மார்க்கத்தை தான், அந்த நெறியை தான் படைத்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான், அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நமது சகோதரர்கள் இங்கே உங்களை ஒன்று கொண்டினார்கள். இதை ஏற்று பின்பற்று இதன் இன்பத்தை அடைவது அது உங்களுக்கும் படைத்த இறைவனாகி அல்லாவிற்கும் இடையிலே உள்ளது. அவன் உங்களை அழைக்கிறான், அவனது அழைப்பை கொண்டு நாங்கள் உங்களை அழைப்பது எங்கள் மீது கடமை. அவன் வேறு யாரும் அல்ல, நமக்கு அந்நியன் அல்ல, அவன் நமக்கு நெருக்கமான சொந்தக்காரன். படைத்த இறைவன் யார் அல்ல, யார் அல்ல, நமக்கு நெருக்கமான சொந்தக்காரன். ஏன்? அவன்தான் நம்மை படைத்திருக்கிறான். இப்படி எங்கேயாவது அவனை தெரிந்த வேறு ஒரு கடவுள் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார்களா சொல்லுங்கள் சகோதரர்களே. எப்படி பேசுகிறான் பாருங்கள். மக்களே என்று அழைக்கிறான், மக்களே ரப்பக்கும் உள்ளதையும் உங்களை படைத்த கடவுளை வணங்குங்கள். எப்படி சொல்கிறான்? சாமியாரை அல்ல, துறவியை அல்ல, ஒரு உருவத்தை அல்ல, ஒரு போட்டோவை அல்ல, உங்களை படைத்த கடவுளை வணங்குங்கள். இன்று மக்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஒன்னும் செய்ய தேவையில்லை.
நெற்றில ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் ஏதாவது பூசிக்கிட்டு ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து இதுக்கு பூஜை போடுங்க இதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா ஒரு நாள்ல 50,000 ரூபாய் சம்பாதிச்சலாம். செய்யறாங்களா இல்லையா? ரோடுகளிலே உட்கார்ந்து கொண்டு, அறைகளிலே உட்கார்ந்து கொண்டு, தெருக்களிலே உட்கார்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்களா இல்லையா? செய்யறாங்களா இல்லையாம்மா? செய்யறாங்களா இல்லையா? மக்கள் உடனே பயந்து போய் அட்டுவோப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க 50 ரூபாயை கொடுங்க, ஒருத்தர் 500 ரூபாயை கொடுங்க அவன் சொல்லிட்டு பாக்கி நடந்துகிட்டாரு. எல்லாத்தையும் அழுகிட்டு கடைசியில சாயந்தரமான நீங்க எல்லாம் பக்தியா போயிருப்பீங்க, அவர் பக்தி முத்துறதுக்கு எங்கேயோ போயிருப்பார். அவரு பக்தி முத்துவதற்கு அல்லாஹ் கடவுளின் பெயரால் மனிதன் திசை திரும்பப்படுகிறான். இறைவன் இதைத்தான் கேட்கிறான், சத்தியம் இவ்வளவு தெளிவாக இருக்க நீங்கள் எங்கேயே திருப்பப்படுகிறீர்கள்? உங்களை படைத்த இறைவனின் ஆதாரங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்க நீங்கள் எங்கே வழிமாற்றப்படுகிறீர்கள்? உங்களை யார் திருப்புகிறார் என்று கேட்கிறான். அவன் எப்படி சொல்கிறான், படைத்த இறைவனை வணங்குங்கள். அவன் யாரை படைத்தான்? உங்களை படைத்தான். அவளுக்கும் உங்களுக்கு முன் சென்ற உங்கள் தாய் தந்தை, அவருடைய 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 தாய் தந்தை என்று மனிதனின் முதல் மனிதனை அவன் தான் படைத்தான். இந்த உண்மையை யாராவது நமக்கு சொல்லி இருக்கிறார்களா? என் சகோதரிகளை யோசித்து பாருங்கள். நாம் வணங்குவது உண்மையான கடவுள் அல்ல, பேசக்கூடிய கடவுளை வணங்க வேண்டும் சகோதரர்களே. அந்த கடவுள் உண்மை அல்ல, அவன் பேசுகின்ற இடத்துல இந்த வேதத்தின் மூலமாக பேசுகிறான். இந்த வேதம் அவனுடைய பேச்சு. அவன் இறக்கினான் மாணவர் மூலமாக தனது மனித தூதரின் மீது. மனிதர்களிலே நல்லவர் ஒருவரை தேர்ந்தெடுத்து நமக்கு வழிகாட்டுவதற்காக இந்த வேதத்தை இறக்கினான். இந்த வேதத்திலே அவன் பேசுகிறான், மக்களே மக்களே, என் அடியார்களே என் அடியார்களே, என்னிடம் வாருங்கள், என்னை வணங்குங்கள், நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன், நான் தான் உங்களுக்கு நீர் புகட்டுகிறேன். அவரை துமுல்மா அல்லது தஷ்ரபூன், வானத்திலிருந்து பொழியக்கூடிய இந்த மழை நீரை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த மழை நீரை யார் உங்களுக்கு இறக்கி தருகிறார்? நாங்கள் நாடு இருந்தால் இந்த மழை நீரை உப்பொழியாக நாங்கள் மாற்றியிருப்போம், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அவரை துமுல்லதி அவரை துமா தஹத்தராவும், நீங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? உங்களுக்காக உங்கள் கால்நடைகளை உங்களுக்காக படைத்தவன் யார்? ஏன் இன்னும் எப்படி கேட்கிறார்? நீங்கள் பால் திறந்து குடிக்கிறீர்களே, அந்த பசுமாட்டின் பாலை யார் உற்பத்தி செய்தது? தாவரங்களாக இருக்கட்டும், மாமிசங்களாக இருக்கட்டும், நீங்கள் புசிப்பதற்கு இத்தனை உணவுகளை இறைவன் படைத்துக் கொடுத்திருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாம், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எப்படி கேட்கிறான் பாருங்கள், யா ஐயுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற உங்களுடைய மூதாதையர்களையும் அவன் தான் படைத்தான். அன்னக்கும் தத்தக்கும், அவன் யார்? அல்லதீ ஜஅலலக்கும் அல்அர்தா ஃபிராஷா, இந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கினான், வானத்தை உங்களுக்கு முகடாக அமைத்தான், அதில் வானம் மேகத்திலிருந்து மழையை இறக்கினான், அதன் மூலமாக பழங்களை கனிவர்க்கங்களை தாவரங்களை உணவுகளை அவன் உற்பத்தி செய்கிறான். இவற்றையெல்லாம் செய்வது அந்த இறைவன் தான் என்று அறிந்து கொண்டு அவனுக்கு நீங்கள் இணைகளை ஆக்காதீர்கள், அவனுக்கு சமமாக நீங்கள் பிறரை வணங்காதீர்கள் என்று இறைவன் எச்சரித்து அறிவுரை கூறி நமக்கு சொல்கிறான். சகோதர சகோதரிகளை, அந்த படைத்த இறைவனுடைய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். மனித குலத்துக்காக அவன் கொடுத்த மார்க்கம், ஆதி மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை பின்பற்றி நேர்வழி அடைவதற்காக கொடுத்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம். இது ஏதோ சில மக்களுக்காக, சில மொழி பேசக்கூடிய அரபு மொழி உருது மொழி பேசக்கூடிய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்று எண்ணிவிடாதீர்கள். இது உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த வேதம் உலக மக்களுக்காக இறக்கப்பட்ட வேதம். அவர்கள் உலக மக்களுக்காக அனுப்பப்பட்ட நபி உங்கள் நபி சகோதரர்களே, என் சமூகத்தவர்களே, உங்களுக்காக அனுப்பப்பட்ட நபி, உங்கள் மீது கருணை கொண்ட நபி, நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல பிரார்த்தனைகளை செய்த, தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நபி அவர்கள். உங்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள்,
உங்களுக்காக நல்ல துஆக்களை, நல்ல துஆக்களை, பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே வேண்டி இருக்கிறார்கள். நம் மீது கருணை கொண்டு அவர்கள் அழுதிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே நமக்காக அவர்கள் சிபாரிசு செய்ய காத்திருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கவனமாக கேளுங்கள், முடிக்கப் போகிறேன். கவனமாக கேளுங்கள், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதில்லை என்பதை புரியுங்கள். அற்பகால வாழ்க்கை, இது ஒரு நிரந்தரமான சுகம் அல்ல. நிச்சயமாக நமக்கு மரணம் உண்டு. நமது மரணத்தை யாரும் தடுக்க முடியாது. நாமும் அந்த மரணத்தில் இருந்து நம்மை காத்துக் கொள்ள முடியாது. ஐந்தமா தக்குவனு இதுக்கும் அல்லோ உலக குடுத்தும் தீபுரூஜும் செய்யதா. நீங்கள் உயரமான கோட்டைக்குள்ளே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டாலும் சரி, உங்களை மரணம் பிடித்தே தீரும். நீங்கள் செத்தே தீருவீர்கள். வழியே கிடையாது மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கு. குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீகும். எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும். இப்படி சொல்லுகிறார். நீங்க அதை தேடி போகிறீர்கள், அது உங்களை வந்து சந்திக்கும். புரியவர்களே, அந்த மரணத்தோடு இந்த உலக வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது, செத்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். இங்கே செய்த எல்லா செயல்களுக்கும் நமக்கு அங்கே விசாரணை உண்டு. எரிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் கடலிலே தூக்கி எறியப்பட்டாலும் சரி, அல்லது மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் சரி, மீண்டும் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்ப்பதற்கு அந்த இறைவன் ஆற்றல் பெற்றவன். அவன் தான் துவக்கத்திலே உங்களை படைத்தான். அவன் தான் இறுதியிலும் உங்களை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். அது அவனுக்கு எளிதானது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
சில பேர் கேள்வி கேட்பான். நம்முடைய காலத்தில் கூட இப்படித்தான் கேள்வி கேட்டான். எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சரிங்க, நீங்க என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? என்னமோ மூத்தா போயிட்டா, செத்து போயிட்டா, நம்ம எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுறோம். அந்த எலும்பு கூட பாக்குறதுக்கு அப்படியே எலும்பு மாதிரி இருக்கும். கையில எடுத்துட்டு நசுக்கணும்னு சொன்னா அப்படியே பவுடரா போயிடும். இப்படி இருக்கிற நம்ம அத ஒருத்த என்ன செஞ்சான், எடுத்து நபி முன்னாடியே சூழ் ஊதி காட்டி, என்ன முகம்மது, என்ன நீங்க வந்து இப்படி ஒரு செய்தியை சொல்றீங்க? நாம் எல்லாம் இறந்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டால் நம்மை எல்லாம் உயிர்ப்பிக்க முடியுமா? நமக்கெல்லாம் இரண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று இந்த மனிதன் கேட்கிறான் என்று இறைவன் படைத்த இறைவன் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். பாருங்க, 36வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் இருந்து அந்த இறைவன் நமக்கு சொல்வதை பாருங்கள். அவலம் யரல் இன்சானு அன்னா கலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ கஸீமும் முபீன் வதரப லனா மதலன் வநஸிய கல்கா கால மன் யுஹ்யில் இஸாம வஹிய ரமீம். எலும்புகள் ஊக்கி மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டால் அந்த எலும்புகளை யாரால் உயிர்ப்பிக்க முடியும் என்று இந்த மனிதன் இருமாப்போடு கேட்கிறான், திமிரோடு கேட்கிறான். புரியுதா? அவங்க கேட்கிற கேள்வி புரிஞ்சுச்சு? அந்த காலத்துல சிலருக்கு இந்த சந்தேகம் வரலாம். இறைவன் எக்காலத்திலும் இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு பதிலாக சொல்கிறான் பாருங்கள், குல் யுஹ்யீஹ அல்லதி அன்ஷஹா அவ்வல மர்ரத்தின் வஹுவ பிகுல்லி கல்கின் அலீம். எந்த அல்லாஹ், எந்த இறைவன் இந்த எலும்பையும் எலும்பின் சதையையும் அதன் தோலையும் அதற்குள் உயிரையும் ஆரம்பத்திலே படைத்தானோ அதே இறைவன் தான் இந்த எலும்பிற்கு, இதற்கு சதைக்கு, இதனுடைய சதைக்கு, இதனுடைய தோலுக்கு, உடலுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடியவன். ரெண்டு பேரும் வேற வேற யாரு யார்? நாம் பிறப்பதற்கு முன்னால் நம்மை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு படைத்தானோ அதே இறைவன் தான் நாம் இறந்ததற்கு பிறகு மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்க போகிறான். அல்லதி ஜாலலகும் மின் ஷஜரில் அக்பரி நாரன் ஃபஇதா அன்தும் மின்ஹு தூக்கிதூன். ஒரு பசு மரத்திலே நெருப்பை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் அவர். இப்போ உங்களை சுத்தி நெருப்பு இருக்குன்னா எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு, என்னப்பா நெருப்பு இருக்குங்கிறீங்க? இந்த மரம் இருக்கிறத, இது என்ன நெருப்பு தான்? இந்த பசு மரத்திலே நெருப்பை ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் உள்ளவன் ஏன் செத்த பிணத்திலே உயிரை ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் இல்லை அவனுக்கு? அவளை செல்லதி ஹலகத் சமாவாதி வல் அர்த் பிகாதிரின் அலா அன் யக்லுக மிஸ்லஹும் பலா வஹுவல் கல்லாகுல் அலீம். ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல், எந்த விதமான உறுப்புகளும், எந்த விதமான பொருள்களும் இல்லாமல் ஆரம்பத்தில் அவற்றை தானாக படைத்தானே அந்த இறைவன்,
மீண்டும் உங்களை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவனாக இல்லையா? சிந்தித்து பார்க்க மாட்டீர்கள். உங்கள் இறைவன் அப்படி பலவீனமாகிவிட்டாரா? அவனுடைய ஆற்றல் எப்படி? அவன் ஒன்றை நாடினால் ஆகு என்று சொல்லுவான், உடனே அது ஆகிவிடும். ஏன் அவனுடைய கரத்தில்தான் வானங்கள் பூமிகள் அந்த சராசரங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராட்சி எல்லாம் அவனது கையில் தான் இருக்கிறது. அவன் நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறான். அவன் ஆட்சியை கொடுக்கிறான், ஆட்சியை பிடுங்குகிறான், கண்ணியத்தை கொடுக்கிறான், இழிவை கொடுக்கிறான். யாருக்கு எதை நாடுகிறானோ அவன் செய்கிறான். அவனது நாட்டத்திலிருந்து யாரும் எதையும் தடுக்க முடியாது. இரவிலே பகலை நுழைக்கிறான், பகலிலே இரவை நுழைக்கிறான். இறந்தவரிலிருந்து உயிருள்ளவரை வெளியாக்குகிறான், உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்கிறான். நாடியவருக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பேராட்சியுடைய மகா சக்தியுடைய மகா கருணையுடைய அந்த இறைவனையும் வணங்குவதற்கு உங்களை அழைத்துத்தான் இந்த இடத்திலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிரமங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வேறு ஒரு நோக்கம் அல்ல. ஒரு பார்ட்டிக்காகவோ ஒரு கட்சிக்காகவோ அல்லது சுய நோக்கத்திற்காகவோ இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எங்களை சுற்றி வாழக்கூடிய நீங்கள் நாளை மறுநிலையில் இறைவனத்தில் வந்து நிற்கும் போது யா அல்லாஹ் எங்களுக்கு யாரும் சொல்லவில்லை என்று சொல்லிவிடக் கூடாது. அதற்காக இந்த ஏற்பாடு சகோதர சகோதரிகளே, சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் கவனித்து கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அல்லாஹு தஆலா நான் கூறிய இந்த விஷயத்திலே எனக்கும் உங்களுக்கும் தெளிவான வழிகாட்டுதலை தருவானாக. உண்மையை புரிந்து சத்தியத்தை புரிந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவனுடைய பாக்கியத்தை நிர்பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹுவை படைத்த இறைவனை வணங்கி வழிபடுவதற்கும் அவனை இணை வைப்பதிலிருந்து விலகி நிற்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.